வணக்கம் பிள்ளைகளே, ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை சந்திக்கும் நான் மகாமணி திபாகரன், பகப்புத்தலை இளமூன்று தமிழ் வித்தியாலயத்துடைய ஆசிரியர். ஆம் பிள்ளைகளே, இன்று நாம் தரம் 5 மாணவர்களுக்கான கணித பாடத்தின் உரோமையின் குறியீடுகள் தொடர்பான பாட அலகை கலந்துரையாட உள்ளோம். பிள்ளைகளே, எமது பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடல் ஒன்றை பாடிவிட்டு ஆரம்பிப்போமா? ஆம். இப்பாடலை கேட்டுக்கொண்டே எமது பாட அலகை கற்பதற்கான கணித புத்தகம், குப்பி, பென்சில், அலிரப்பர் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. அத்துடன் இப்பாடத்தை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக தீக்குச்சிகள் இருக்குமாயின் அவற்றையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. தீக்குச்சிகள் தீப்பற்றக்கூடியவை தானே, ஆகவே அவற்றை எடுக்கும்போது கவனமாக பெற்றோரின் உதவியுடன் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் பிள்ளைகளே, தீக்குச்சிகள் இல்லாவிட்டால் பரவாயில்லை, ஈர்க்கு குச்சிகள் இருக்குமாயின் அவற்றையும் சிறிய சம துண்டுகளாக உடைத்து வைத்துக் கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும். பிள்ளைகளே, நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன, பாடல் ஒன்றை பாடிவிட்டு எமது பாடத்தை ஆரம்பிப்போம் என்று. இப்பொழுது அந்த பாடலை பாடுவோமா? இந்த பாடல் ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமான பாடல் தான் பிள்ளைகளே, இருந்தாலும் கவனமாக செவியும் எடுத்துக் கொள்ளுங்கள். காரணம், எங்களுடைய புலமை பரிசில் பரீட்சையில் இது போன்ற பாடல்கள் வழங்கப்பட்டு சில இடைவெளிகள் நிரப்பக்கூடியதாக கேள்விகள் வருகின்றன பிள்ளைகளே. ஆகவே புள்ளிகள் பெறுவதற்கு இது போன்ற பாடல்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் தானே. எங்கே பார்ப்போமா பாடலை? தென்னந்தோப்பு மூலையில் தேங்காய் ஒன்று விழுந்தது, தூக்கம் கலைந்த நாய்க்குட்டி தலையை திருப்பி பார்த்தது, நெருங்கி வந்து நின்றது, நக்கி நக்கி பார்த்தது, சலித்து கசந்து போனதால் தரையில் உருட்டி விட்டது, தீர்க்கம் புதரை விளக்கியே குட்டி அணில் வந்தது, ஏறி இறங்கி பார்த்தது, வேலி பக்கம் மறைந்தது, காகம் ஒன்று வந்தது, காயின் மீது நின்றது, அழகால் கொத்தி பார்த்தது, சிறகடித்து பறந்தது, பூனை ஓடி வந்தது, புரட்டி புரட்டி பார்த்தது, ஓப்பம் பிடித்து நின்றது, உருட்டி விட்டு நடந்தது, காலை முதல் மாலை வரை தேங்காய் அங்கு கிடந்தது, கவிழ்த்து வித்த அம்பு போல் வானம் பார்த்து கிடந்தது. தென்னந்தோப்பு மூலையில் தேங்காய் ஒன்று விழுந்தது, தூக்கம் கலைந்த நாய்க்குட்டி தலையை திருப்பி பார்த்தது, நெருங்கி வந்து நின்றது, நக்கி நக்கி பார்த்தது, சலித்து கசந்து போனதால் தலையில் உருட்டி விட்டது, பீர்க்கம் புதரை விளக்கியே குட்டி அணில் வந்தது, ஏறி இறங்கி பார்த்தது, வேலி பக்கம் மறைந்தது, காகம் ஒன்று வந்தது, காயின் மீது நின்றது, அழகால் கொத்தி பார்த்தது, சிறகடித்து பறந்தது, பூனை ஓடி வந்தது, புரட்டி புரட்டி பார்த்தது, மோப்பம் பிடித்து நின்றது, உருட்டி விட்டு நடந்தது, காலை முதல் மாலை வரை தேங்காய் அங்கு கிடந்தது, கவிழ்த்து வைத்த செம்பு போல் பானம் பார்த்து கிடந்தது. என்ன பிள்ளையரே, பாடல் பிடித்திருக்கின்றது தானே? ஆம், இது ஏற்கனவே நீங்கள் வகுப்பறையில் படித்திருப்பீர்கள் என உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். ஆம் பிள்ளைகளே, இந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது எங்களுடைய பாட அலகுக்குள் செல்வோமா? இப்பாட அலகை கற்பதன் மூலம் உங்களால் பிள்ளைகளே 1 முதல் 20 வரையான உரோம எண் குறியீடுகளை இனங்கண்டு பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் பிள்ளைகளே. இப்பாட அலகானது எங்களால் மிகவும் இலகுவான வகையில் புள்ளிகளை பெறக்கூடிய பாடமாகும் பிள்ளைகளே. அத்துடன் புலமை பரிசில் பரீட்சையில் உரோம எண்கள் தந்து அவற்றை சாதாரண இலக்கத்தில் குறிக்கக்கூடியதாக கேள்விகள் வருகின்றன பிள்ளைகளே. ஆகவே இப்பாடத்தை கவனமாக செவிமடுத்து குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. முதலில் உரோம எண்கள் என்றால் என்ன என தெரிந்து கொள்வோமா? ஆம் பிள்ளைகளே, அராபியர் எமது நாட்டை வந்தடைந்து வாழ்ந்த காலப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட இலக்கங்களில் உரோம எண்கள் காணப்படுகின்றன பிள்ளைகளே. இதன் பாவனை இன்றும் காணப்படுகின்றது. அதாவது, கடைகளில் பொருட்களின் விலைகளை குறியீடுகளாக பயன்படுத்துவதற்கு இவ்வெண்கள் பயன்படுத்தப்படுகின்றன பிள்ளைகளே. அத்துடன் எங்களுடைய பாட புத்தகங்களிலும் முதல் பகுதியில் இது போன்ற குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை நாங்கள் பிறகு தெளிவாக பார்ப்போம். பிள்ளைகளே, ரோம் எண்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் பாவனைக்காக பயன்படுத்தப்படுகின்ற எண்களாக காணப்படுகின்றமினால் இவை தொடர்பான தெளிவு எமக்கு தேவைதானே. குறிப்பாக சில ரோம எண்களை தந்து அவற்றை இந்து அராபிய எண்களில் மாற்றுமாறு பல கேள்விகள் எங்களுடைய பரீட்சையில் வருகின்றது என நான் ஏற்கனவே கூறினேன் தானே. ஆகவே ரோம எண்கள் தொடர்பான தெளிவு எங்களுக்கு கட்டாயம் அவசியம் பிள்ளைகளே. ஆகவே ரோம எண்களை எவ்வாறு எழுதுவது என்பதை முதலில் பார்ப்போமா? முதலில் பிள்ளைகளே, உங்களுக்கு ஏபிசிடி ஆங்கில வடிவம் தெரியும் தானே? அதாவது ஆங்கில எழுத்துக்களான ஏபிசிடி தெரியும் தானே? அவற்றிலிருந்து தான் நாங்கள் எங்களுடைய பாடத்தை இன்று ஆரம்பிக்க போகின்றோம். பிள்ளைகளே, நான் ஏபிசிடி அந்த ஆங்கில எழுத்துக்களை உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் தொடர்ச்சியாக எழுதி செல்லுங்கள். உங்களுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லும்போது நீங்கள் எழுதி கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும். சொல்லுகிறேன் பிள்ளைகளே, பாருங்கள். ஏ பி சி டி இ எம் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி U, V, W, X, Y, Z. என்ன பிள்ளைகளே, எழுதிவிட்டீர்களா? மீண்டும் கூறவா பிள்ளைகளே? திருப்பி கூறுகின்றேன், பாருங்கள். A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, B, W, X, Y, Z. ஆம்பிள்ளைகளே, எழுதிவிட்டீர்கள் தானே? ஆம், அவற்றை நன்றாக அவதானியங்கள் பார்ப்போம். ஆம், அவ் எழுத்துக்களில் தான் நாம் கற்க இருக்கும் உரோம எண்கள் இருக்கின்றன பிள்ளைகளே. என்ன மாணவர்களே, கண்டுபிடித்து விட்டீர்கள் தானே? ஆம் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. எங்கே பார்ப்போமா? ஆம், அந்த ஆங்கில அரிச்சுவடியில் காணப்படுகின்ற எழுத்துக்களில் முதல் ஏபி என்பன வருமா? வராது. என சி வரும் பிள்ளைகளே. சி என்பது உரோம எண் குறியீடுகளில் 100 என்பதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு எழுத்தாக காணப்படுகின்றது பிள்ளைகளே. அதே போல டி என்பதும் உரோம எண் குறியீடுகளில் 500 என்ற இலக்கத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு குறியீடாக காணப்படுகின்றது பிள்ளைகளே. அத்துடன் அடுத்ததாக EFGH என்பன வராது பிள்ளைகளே. ஆனால் H-க்கு அடுத்தபடியாக இருக்கின்ற I என்பது வரும் பிள்ளைகளே. ஆம், I என்பது உரோம எண் குறியீடுகளில் 1 குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு இலக்கமாக காணப்படுகின்றது பிள்ளைகளே. அடுத்ததாக JK என்பன வராது பிள்ளைகளே. ஆனால் L என்பது கட்டாயம் வரும். L என்பது உரோம எண் குறியீடுகளில் 50 என்பதை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு குறியீடாக பயன்படுத்தப்படுகின்றது பிள்ளைகளே. கேக்கு அடுத்தபடியாக காணப்படும் எல் வருவது வரும் என்று நான் கூறினேன் தானே. அடுத்ததாக எல்லுக்கு அடுத்ததாக வரும் எம் என்ற எழுத்தும் ரோம் எண் குறியீடில் 1000 என்பதை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு குறியீடாக காணப்படுகின்றது பிள்ளைகளே. அத்துடன் எம்முக்கு அடுத்தபடியாக வருகின்ற என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யு என்பன உரோம எண் குறியீடுகளாக பயன்படுத்தப்படுவது இல்லை பிள்ளைகளே. ஆனால் அதற்கு அடுத்ததாக வரும் வி என்ற எழுத்து உரோம எண் குறியீடில் 5 குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு குறியீடாக காணப்படுகின்றது பிள்ளைகளே. ஆம், 5 என்பது உரோம எண் குறியீட்டில் 5 என்பதை விளக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு குறியீடாக காணப்படுகின்றது பிள்ளைகளே. வி என்பது உரோம எண் குறியீடு கூட்டில் 5 என்ற பெருமதியை தெளிவுபடுத்தும் ஒரு குறியீடாக காணப்படுகின்றது பிள்ளைகளே. அடுத்ததாக டபிள்யூ என்ற இலக்கம் வராது. ஆனால் எக்ஸ் என்பது கட்டாயம் வரும் பிள்ளைகளே. எக்ஸ் என்பது உரோம எண் குறியீட்டில் 10 என்ற எண் பெருமதியை குறிக்கும் ஒரு குறியீடாக பயன்படுத்தப்படுகின்றது பிள்ளைகளே. அத்துடன் YZ என்பன எந்த ஒரு எண்ணாகவும் பயன்படுத்தப்படுவது இல்லை பிள்ளைகளே. ஆம், இப்பொழுது பிள்ளைகளுக்கு விளங்கி இருக்கும் தானே? ஆம், உரோமையின் குறியீடுகளாக பயன்படுத்தப்படுகின்ற இலக்கங்களை பயன்படுத்தப்படுகின்ற எழுத்துக்களாக காணப்படுகின்றவை சி டி ஐ எல் எம் வி எக்ஸ். என்ன பிள்ளைகளே, நான் சொல்வது சரிதானே? அப்படி என்றால் இவற்றை நாங்கள் ஏறுவரிசைப்படுத்துவோமா? பாருங்கள், ஒன்று என்பதை குறிப்பிட பயன்படுத்தப்படும் எழுத்து ஐ. அடுத்ததாக ஐந்து என்பதை குறிக்க பயன்படுத்தப்படும் எழுத்து வி. அடுத்ததாக பத்து என்பதை பயன்படுத்தப்படும் எழுத்து எக்ஸ். அதே போல ஐம்பதை குறிப்பதற்கு எல். என்ன பிள்ளைகளே? அதே போல நூறு என்பதை குறிக்க பயன்படுத்தப்படும் ரோம குறியீட்டு எழுத்து சி. அதே போல ஐநூறு என்ற எண் பெறுமதியை குறிக்க பயன்படுத்தப்படும் ரோம எண் குறியீடு ஐநூறு என்ற குறியீட்டுக்கான ரோம குறியீடு டி. அதே போல ஆயிரத்தை குறிப்பது எம் எனும் எழுத்து பிள்ளைகளே. இப்பொழுது எங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் தானே? இவ்வாறு குறியீட்டுகள் காணப்பட்டாலும் கூட பிள்ளைகளே, இன்று நாம் எமது பாட அளவுக்குள் ஒன்று தொடக்கம் இருபது வரை மட்டுமே பயன்படுத்தப்படுகின்ற எழுத்துக்களை மாத்திரமே கொண்டு எங்களுடைய எண்பெருமதிகளை உருவாக்கப் போகின்றோம் பிள்ளைகளே. என்ன மாணவர்களே, ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? இப்பொழுது நான் ஒரு விடயம் சொல்கின்றேன், கேளுங்கள் பார்ப்போம். இப்பொழுது உங்களுடைய கணித பாட நூலை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது உங்களுடைய கணித புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களே. அதில் பக்கங்களில் எண்ணூல் விடப்பட்டுள்ளதை நன்கு முதல் அவதானிங்கள் பார்ப்போம். அதாவது புத்தகத்தை எடுத்தால் கீழ்பகுதியில் எண்கள் இடப்பட்டிருக்கின்றன தானே, அவற்றை அவதானிங்களே. முதல் தாளிலிருந்து அவதானிங்கள் பிள்ளைகளே பார்ப்போம். அதில் முதல் ஒன்று எனும் இலக்கம் இடப்பட்டுள்ள பக்கத்தை பாருங்கள். அதற்கு அடுத்த பக்கத்தை பாருங்கள், பார்த்து விட்டீர்களா? முதல் பக்கத்தில் ஒன்று, அடுத்ததாக இரண்டு, அடுத்த பக்கத்தை திருப்புங்கள், மூன்று என. இவ்வாறு காணப்படும் சாதாரண ஒன்று இரண்டு மூன்று நான்கு போன்ற இலக்கங்களை நாங்கள் இந்து அராபிய எண்கள் என கூறுவோம் பிள்ளைகளே. இவ்வெண்கள் தானே காணப்படுகின்றன. அதே போல முதல் பகுதி நான் ஏற்கனவே கூறப்பட்ட இந்து அராபிய எழுத்தான ஒன்று காணப்படும் இலக்கத்துக்கு முன்பக்கத்தை எடுங்கள் பார்ப்போம். அதிலிருந்து முன்பக்கம் எடுத்து பாருங்கள். அப்பகுதியில் உள்ள இலக்கங்களை அவதானியங்கள் பார்ப்போம். அவற்றில் வேறு விதமான எண்கள் இருக்கின்றது தானே பாருங்கள். நாங்கள் சொன்னது போல ஐ எக்ஸ் வி போன்ற ஆங்கில குறியீடுகள் காணப்படுகின்றது அல்லவா? அவைதான் உரோமை எண் குறியீடுகள். விளங்குகின்றதா பிள்ளைகளே? அதாவது முதல் பக்கத்தில் பாருங்கள், ஐ ஒன்று காணப்படுகின்றது, அடுத்ததாக ஐ இரண்டு காணப்படுகின்றது, அடுத்த பகுதியில் ஐ மூன்று காணப்படுகின்றது, அடுத்ததாக ஐ வி காணப்படுகின்றது. சில எழுத்துக்கள் மாத்திரம்தான் காணப்படுகின்றன. அவைதான் உரோமையின் குறிகள் பிள்ளைகளே. இவ்வுரோமையின் குறிகளை நாம் இப்பொழுது தெளிவாக கலந்துரையாடுவோமா? என்ன பிள்ளைகளே, விளங்குகின்றது தானே? பிள்ளைகளே, நாம் இப்போது உரோம எண்களை உருவாக்குவோமா? முதலில் நீங்கள் உங்கள் பயிற்சி கோப்பி எடுங்கள் பார்ப்போம். எடுத்து விட்டீர்களா? எடுத்து விட்டீர்கள் தானே? பாருங்கள், உங்களுடைய பயிற்சி கோப்பியில் இலக்கம் ஒன்று தொடக்கம் பத்து வரை நாம் பயன்படுத்தப்படும் சாதாரண இலக்கமாக காணப்படுகின்ற இந்து அராபிய எழுத்துக்கள் என்று சொல்லுகின்ற ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்றவாறு ஒன்று தொடக்கம் பத்து வரை எழுதுங்கள் பார்ப்போம். அதாவது ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதினால் மிகவும் இலகுவாக இருக்கும் பிள்ளைகளே. எழுதுங்கள் பார்ப்போம். நான் கூறுகின்றேன், எழுதுங்கள். அதாவது முதல் வரியில் ஒன்று, இரண்டாவது வரியில் இரண்டு, ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதுங்கள். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. என்ன பிள்ளைகளே, எழுதிவிட்டீர்களா? ஒன்றுக்குரிய உரோம எண் ஆங்கில சிறிய எழுத்தான ஐ பிள்ளைகளே. ஐ எழுதி அதன் மேல் குற்று வைக்க வேண்டும். ஆங்கில சிறிய எழுத்துக்களும் வரும், பெரிய எழுத்துக்களும் வரும் பிள்ளைகளே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சில வேளைகளில் ஆங்கில சிறிய எழுத்துக்களான சிம்பிள் எழுத்து என்று சொல்வோம், அதுவும் பயன்படுத்தலாம், கேபிட்டல் எழுத்தும் பயன்படுத்தலாம். அதாவது ஒன்றை குறிக்கும் ஆங்கில எழுத்து ஐ, அதன் மேல் குற்று வைக்க வேண்டும் பிள்ளைகளே. அதாவது சிம்பிள் எழுத்தாக இருந்தால் குற்று வைக்க வேண்டும், அல்லது கேபிட்டல் எழுத்தாக இருந்தால் ஐ மட்டும் பயன்படுத்த முடியும். இங்கு ஒன்று எழுதுவதற்கு ஒரு ஐ மாத்திரமே எழுத வேண்டும். அதே போல இரண்டு எழுதுவதற்கு இரண்டு ஐகள் பயன்படுத்த வேண்டும் பிள்ளைகளே, அதாவது ஐ ஐ. அதே போல மூன்று எழுதுவதற்கு மூன்று ஐகள் பயன்படுத்த வேண்டும், அதாவது ஐ ஐ ஐ. இப்போது ஒன்று தொடக்கம் மூன்று வரையான இலக்கங்களுக்கு உரிய உரோம எண்களை நாங்கள் எழுதிவிட்டோம் தானே, அதாவது ஒன்றுக்கு ஒரு ஐ, இரண்டுக்கு இரண்டு ஐகள், மூன்றுக்கு மூன்று ஐகள், விளங்கிவிட்டே தானே பிள்ளைகளே. அடுத்து நாம் எழுத வேண்டிய எண்ணான நான்குக்கு உரிய உரோம எண்ணை எழுதாது ஐந்துக்குரிய உரோம எண்ணை எழுத போகிறோம், சரியா பிள்ளைகளே? இப்பொழுது ஐந்துக்குரிய உரோம குறியீடு என்ன? ஐந்துக்குரிய உரோம எண் குறியீடு வி. இங்கு வி என்பது ஐந்தை குறிக்கின்றது. ஆகவே ஐந்திலிருந்து ஒன்றை கழித்தால் என்ன விடை வரும்? நான்கு தானே. இப்போது வியிலிருந்து ஐயை கழித்தாலும் நான்குதான். இங்கு இம்முறையை உரோம எண் குறியீட்டில் எவ்வாறு எழுதுவோம் தெரியுமா? ஐ வி என எழுதுவோம் பிள்ளைகளே. அதாவது வி எனும் குறியீட்டுக்கு முன்னால் ஐ எழுதுவோம். எனவே உரோம குறியீட்டில் ஐ வி என்பது இந்து அராபிய எண்ணில் நான்கை குறிக்கின்றது பிள்ளைகளே. அதாவது ஒன்றை குறிப்பது ஒரு ஐ, இரண்டை குறிப்பது இரண்டு ஐகள், மூன்றை குறிப்பது மூன்று ஐகள், நான்கை குறிப்பது நான்கு ஐகள் அல்ல பிள்ளைகளே. அதாவது ஐந்தை குறிக்கும் வி என்ற இலக்கத்துக்கு முன்னதாக ஐ ஒன்றை இட்டால் அது நான்கை குறிக்கும். நாங்கள் குறிப்பிட்டது போல ஐந்திலிருந்து ஒன்றை கழித்தால் எவ்வளவு? விடை நான்கு தானே. அதுபோலதான் இங்கும், இங்கு கழிக்காமல் ஐந்துக்கு முன் ஐந்தை குறிக்கும் பிக்கு முன்னால் ஐ என்ற ஒன்றை இடுகின்றோம், அவ்வளவுதான். ஆகவே நான்கை குறிக்கும் குறியீடு என்ன? ஐ பி, அவ்வளவுதான் பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் இப்பொழுது நான்கும் எழுதிவிட்டோம் தானே, ஐந்து ஏற்கனவே எழுதிவிட்டோம் என பிள்ளைகளே. ஐந்தை குறிக்கும் உரோமையின் குறியீடு பி. அடுத்ததாக பிள்ளைகளே, உரோம எண்ணில் ஆறுக்கான குறியீட்டை எழுதுவோமா? ஏற்கனவே ஐந்து புரிய உரோம எண் குறியீட்டை பார்த்தோம் தானே. வி எனும் குறியீடு ஞாபகத்தில் உள்ளதா? அங்கு நான்கு எழுதுவதற்கு விக்கு முன்னால் ஐ குறியீட்டை எழுதினோம் அல்லவா? அதுபோலவே இந்து அராபிய எண்ணான ஆறுக்கு, இந்து அராபிய எண் என்பது போது பிள்ளைகள் குழம்பிக் கொள்ள வேண்டாம், அதாவது நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்தப்படும் இலக்கங்களை தான் நாங்கள் அவ்வாறு கூறுகின்றோம். ஓகே, அதாவது இந்து அராபிய எண்ணான ஆறுக்குரிய உரோம எண் குறி விஐ ஆகும் பிள்ளைகள். அதாவது இங்கு விக்கு பின்னால் ஐ குறியீட்டை இட்டு எழுத வேண்டும். ஒரு விடயம் புரிகிறதா பிள்ளைகளே? உரோம எண் குறிகளை எழுதும் போது ஒரு குறியீட்டுக்கு முன்னால் இன்னொரு குறியீட்டை எழுதினால் அது கழிக்கப்படுவதாகவும், குறியீட்டுக்கு பின்னால் இன்னொரு குறியீட்டை எழுதினால் அது கூட்டப்படுவதனையும் அவதானிக்க முடிகின்றது தானே. அதாவது மீண்டும் கூறுகிறேன், இந்து அராபிய எண்களான நான்கு ஐந்து ஆறு குறிய உரோம எண் குறியீட்டை நன்கு அவதானியங்கள் பார்ப்போம். அவதானிக்கின்றீர்களா பிள்ளைகளே? பாருங்கள், நான்குக்கு முன்பாக நான்குக்கு உரிய உரோம எண் குறியீடு ஐ வி. இங்கே விக்கு முன்னால் ஐ இடப்படுகின்றது தானே. அதே போல ஐந்தை பாருங்கள், ஐந்துக்குரிய உரோம எண் குறியீடு பி. அதே போல ஆறுக்குரிய உரோம எண் குறியீடை பாருங்கள் விஐ. அதாவது நான்காவது இலக்கமான நான்குக்கு ஐவி என்று எழுதுகின்றோம், அதாவது விக்கு முன்னால் ஐ போடுகின்றோம். அதே போல ஆறாவது இலக்கமான ஆரை குறிக்கும் ரோமையின் குறியீட்டுக்கு டிக்கு பின்னால் ஐ என்ற எழுத்தை எழுதுகின்றோம். ஆகவே ஒரு இலக்கத்துக்கு முன்னால் ஒரு இலக்கம் இடும்போது அது கழிபடுவதாகவும், அதே இலக்கத்துக்கு பின்னால் வேறொரு இலக்கம் இடும்போது அது கூட்டப்படுவதாகவும் இங்கே காணப்படுகின்றது. பிள்ளைகளே விளங்குகின்றதுதானே பிள்ளைகளே? இப்பொழுது நாங்கள் ஒன்று தொடக்கம் ஆறு வரை உள்ள இலக்கங்களுக்குரிய உரோம எண் குறிகளை எழுதிவிட்டோம் தானே. இனி நாங்கள் ஏழுக்குரிய உரோம எண்ணை எழுதுவோமா? ஐந்துடன் எதனை கூட்டினால் ஏழு வரும் கூறுங்கள் பிள்ளைகள். அதாவது ஐந்து எனும் இலக்கத்துடன் எவ்விலக்கத்தை கூட்டினால் ஏழு எனும் இலக்கம் வரும்? ஆம் பிள்ளைகளே, ஐந்துடன் இரண்டை கூட்டினால் ஏழு தானே. இப்போது உங்களுக்கு தெரியும் இலக்கம் ஐந்துக்குரிய உரோம எண் குறி. இலக்கம் ஐந்துக்குரிய உரோம எண் குறியது வி. அதே போல இலக்கம் இரண்டுக்குரிய உரோம எண் குறி எது? இரண்டு ஐகள். இங்கு ஐந்துடன் இரண்டை கூட்டித்தானே ஏழு வந்தது. அதுபோலவே மேலே கூறியது போன்று பிக்கு பின்னால் இரண்டு ஐ குறியீட்டை எழுதினால் ஏழுக்குரிய உரோம எண் குறி வந்துவிடும். இப்போது எட்டுக்குரிய உரோம எண் குறியை நீங்களே கூறுங்கள் பார்ப்போம். இலக்கம் எட்டுக்குரிய உரோம எண் குறியீட்டை நீங்கள் எழுதிவிட்டீர்களா? நீங்கள் எழுதிவிட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள் தானே. ஐந்துடன் மூன்றை கூட்டினால் எட்டு. ஆகவே இங்கு ஐந்துக்குரிய உரோமையின் குறி பி என்பது நன்கு உங்களுக்கு தெரியும் தானே. அதே போல மூன்றுக்குரிய உரோமையின் குறி மூன்று ஐகள், அதாவது ஐ ஐ ஐ என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். எனவே ஐந்துடன் மூன்றை கூட்டினால் எட்டு என்பதால் விக்கு பின்னால் மூன்று ஐ குறியீடுகளை எழுதினால் இலக்கம் எட்டுக்குரிய உரோம எண் குறி வந்துவிடும். அடுத்து நாம் இலக்கம் ஒன்பதுக்குரிய உரோம எண் குறியை எழுதுவதற்கு முன்பாக இலக்கம் பத்துக்குரிய உரோம எண் குறியை எழுதிவிடுவோமா? இலக்கம் பத்துக்குரிய உரோம எண் குறி எக்ஸ் ஆகும் பிள்ளைகளே. இப்போது இலக்கம் ஒன்பதுக்குரிய உரோம எண் குறியை எழுதுங்கள் பார்ப்போம். பத்திலிருந்து ஒன்றை கழித்தால் ஒன்பது என்பது உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? இங்கு கழிக்க வேண்டும் என்பதால் எக்ஸுக்கு முன்னால் ஐ குறியீட்டை எழுதி இருப்பீர்கள் தானே. எனவே ஐ எக்ஸ் என்பது இலக்கம் ஒன்பதை குறிக்கின்றது. ஆகவே இப்போது நீங்கள் எழுதிய ஒன்றிலிருந்து பத்து வரை எழுதிய உரோம எண் குறிகளை மீண்டும் அவதானியங்கள் பார்ப்போம். ஒன்றை குறிக்கும் உரோம எண் குறி ஐ என, அதே போல இரண்டை குறிக்கும் உரோம எண் குறி இரண்டு ஐகள் என, அதாவது ஐ ஐ. மூன்றை குறிக்கும் உரோம எண் குறி மூன்று ஐகள் என, அதாவது ஐ ஐ ஐ மூன்று எழுதியிருப்பீர்கள். அதே போல நான்கை குறிக்கும் உரோம எண் குறி ஐ வி, அடுத்ததா அதாவது விக்கு முன்னால் ஐ இடப்பட்டுள்ளது. ஐந்தை குறிக்கும் உரோம எண் குறி வி, ஒரு எழுத்து மாத்திரம் என பிள்ளைகளே. அதே போல ஆறு என்பதை குறிக்கும் உரோம எண் குறி பி ஐ, இங்கே விக்கு பின்னால் ஐ ஒன்று இடப்படுகின்றது, ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் என. அடுத்ததாக பிள்ளைகள் ஏழுக்குரிய உரோம எண் குறியை பாருங்கள். எழுதியிருக்கீர்கள் தானே பிள்ளைகளே. அடுத்து எட்டுக்குரிய உரோம எண் குறியை பார்ப்போமா? ஐந்து குறிக்கும் வி அங்கே இடப்படுகின்றது, இடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக ஐ ஐ ஐ மூன்று ஐகள் இடப்படுகின்றன. ஆகவே எட்டுக்குரிய உரோம எண் குறி வி ஐ ஐ ஐ மூன்று ஐகள். அடுத்ததாக ஒன்பதுக்குரிய உரோம எண் குறியை பார்ப்போம்.
அது பத்திலிருந்து ஒன்றை கழித்தால் ஒன்பது வருவது போல இங்கே பத்தை குறிக்கும் எக்ஸ் பின்னாடி இடப்பட்டுள்ளது. அதற்கு முன்பதாக ஐ என்ற இலக்கம் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒன்பதை குறிக்கும் ரோமையின் குறி ஐ எக்ஸ், பத்தை குறிக்கும் ரோமையின் குறி எக்ஸ். என்ன பிள்ளைகளே, எழுதியிருக்கிறீர்கள் தானே? மேலே ஒன்றுக்கு ஒரு ஐயும், இரண்டுக்கு இரண்டு ஐயும், மூன்றுக்கு மூன்று ஐகளும் எழுதியது போல நான்குக்கும் நான்கு ஐட்டு எழுதியிருக்கலாம் என யோசிக்கின்றீர்களா? ஏன் அவ்வாறு எழுதவில்லை? ஆம் பிள்ளைகளே, இதுதான் ரோம எண்குறிகளை எழுதுவதற்கு உரிய விதிமுறை. ஒரு ஆங்கில எழுத்து குறியீட்டை மூன்று தடவைக்கு மேல் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது பிள்ளைகளே. இவ்வாறு மூன்று தடவை மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது உரோம எண் குறிகளை எழுதுவதற்குரிய விதிகளில் ஒன்று பிள்ளைகளே. இலக்கம் எட்டை அவதானியங்கள் பார்ப்போம். ஆ, விக்கு பின்னால் மூன்று ஐ வந்துள்ளது தானே? ஆனால் ஒன்பதுக்கு வியுடன் நான்கு ஐகள் சேர்க்காமல் புதிய எண் குறியீடு அல்லவா பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இதனை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. அதாவது எந்த ஒரு இலக்கமும் மூன்று தடவை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். நான்காவது தடவை பயன்படுத்த முடியாது. நான்காவது எண்ணை உருவாக்குவதற்கு நாங்கள் ஐந்தாவது எண்ணிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டுமே தவிர மூன்றாவது எண்ணிலிருந்து ஒன்றை கூட்டக்கூடாது. விளங்குகிறதா பிள்ளைகளே? ஆம் பிள்ளைகளே, நான் பாடத்தை தொடங்கும் போது உங்களுக்கு கூறியிருந்தேன், தீக்குச்சிகள் அல்லது ஈக்குகள் இருக்குமானால் இலகுவாக இந்த பாடத்தை விளங்கிக் கொள்ளலாம் என்று. எங்கே பிள்ளைகள், உங்கள் கைகளில் வைத்திருக்கும் தீக்குச்சிகள் அல்லது ஈர்க்குகளினால் இலக்கம் ஏழுக்குரிய உரோமையின் குறியீடுகளை அமைத்து பாருங்கள் பார்ப்போம். அதாவது நீங்கள் எழுதியிருக்கும் இலக்கம் ஏழுக்குரிய உரோமையின் குறியீடு எது? வி ஐ ஐ என அமைத்திருப்பீர்கள் தானே? இங்கு அதனை ஈக்கு குச்சிகளில் நீங்கள் வடிவமைக்க போகின்றீர்கள். வடிவமைத்து விட்டீர்களா பிள்ளைகளே? ஆம். இங்கு எத்தனை ஈர்க்கு குச்சிகள் அல்லது தீக்குச்சிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என எண்ணி பாருங்கள் பார்ப்போம். ஆம், விக்கு இரண்டு தீக்குச்சிகள், ஐக்கு ஒரு தீக்குச்சி மேல்முறை இடப்பட்டுள்ளது. ஆகவே இரண்டு ஐகளுக்கும் இரண்டு தீக்குச்சிகள், விக்கு இரண்டு தீக்குச்சிகள், மொத்தமாக நான்கு தீக்குச்சிகள் தானே பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் ஏனைய இலக்கங்களையும் உங்களுடைய ஓய்வு நேரங்களில் உருவாக்கி பாருங்கள் பிள்ளைகளே. உதாரணமாக ஒன்றுக்கு ஒரு தீக்குச்சியும், இரண்டுக்கு இரண்டு தீக்குச்சிகளும், மூன்றுக்கு மூன்று தீக்குச்சிகளும், நான்குக்கு மூன்று தீக்குச்சிகள் பயன்படுத்த முடியும் பிள்ளைகளே. உதாரணம் நான்கில் நான்கு உரிய உரோம எண் என்னது? ஐ, வி என. ஆகவே ஐக்குரிய ஐக்கு ஒரு ஈக்கு குச்சும், விக்கு இரண்டு ஈக்குச்சிகளும் பயன்படுத்தப்பட்டினால் மொத்தமாக மூன்று தீக்குச்சிகள் மட்டுமே தேவைப்படும். இவ்வாறான விளையாட்டுகளை நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரங்களை கழித்தால் பிள்ளைகளே, உங்களுக்கு அதிகமாக இந்த உரோம எண் குறியீடுகள் தொடர்பான தெளிவு கிடைக்கும் பிள்ளைகளே. ஆகவே இது போன்ற கேள்விகள் வருகின்றன. குறிப்பாக ஒரு இலக்கத்தை தந்து, அதாவது ஒரு உரோம எண் குறியீட்டை தந்து, அதற்கு எத்தனை அந்த இலக்கத்தை பயன்படுத்துவதற்கு அல்லது ஆக்குவதற்கு தேவையான தீக்குச்சிகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்கப்படலாம். அல்லது அவ்விளக்கத்தை ஆக்குவதற்குரிய ஈக்கு குச்சிகள் எத்தனை தேவைப்படுகின்றன என கேள்விகள் கடந்த கால பத்திரங்களில் வந்திருக்கின்றன பிள்ளைகளே. ஆகவே இது போன்ற விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போது இது தொடர்பான தெளிவு உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். ஆகவே நீங்கள் இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டால் இலகுவாக பதிலளிக்கலாம் தானே? ஆகவே உங்கள் ஓய்வு நேரங்களை இது போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுங்கள் பிள்ளைகளே. கவனம் பிள்ளைகளே, தீக்குச்சிகளை நாங்கள் சேகரிக்கும் போது அவை எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளாக இருப்பின் மிகவும் நல்ல பிள்ளைகளே. பயன்படுத்தப்படாத புதிய தீக்குச்சிகளை காரணம் கொண்டும் பயன்படுத்த வேண்டாம் பிள்ளைகளே. காரணம் அவை தீப்பற்றக்கூடியவை தானே. ஈக்கு குச்சிகள் மிகவும் இலகுவானது, அவை நல்ல பிள்ளைகளே. அவற்றை நீங்கள் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். என்ன பிள்ளைகளே, இந்த உரோம எண்குறியீடுகள் தொடர்பான பாடம் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது தானே? இனி நாம் பிள்ளைகளே 11 தொடக்கம் 20 வரை உள்ள உரோம எண்களை எழுதவும் வாசிக்கவும் முயற்சி செய்வோமா? என்ன பிள்ளைகளே, நான் கூறியது சரிதானே? அதாவது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இன்று நாங்கள் 1 தொடக்கம் 20 வரை உள்ள இலக்கங்களுக்குரிய உரோம எண் குறியீடுகளை படிக்கப் போகின்றோம் என. ஆகவே இப்பொழுது நாங்கள் 1 தொடக்கம் 10 வரை படித்து விட்டோம் என. இனி நாங்கள் 11 தொடக்கம் 20 வரை உள்ள இலக்கங்களுக்குரிய உரோம எண் குறியீடுகளை எழுதவும் வாசிக்கவும் முயற்சி செய்ய போகிறோம் பிள்ளைகளே. ஆகவே நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் தானே? ஆம், இப்பொழுது நாங்கள் 11 தொடக்கம் 20 வரை எவ்வாறு உரோம எண் குறியீடுகளை எழுதுவது என்பதை பார்ப்போமா? எங்க பிள்ளைகளே, உங்களுடைய பயிற்சி கோப்பியிலே நாங்கள் ஏற்கனவே 1 தொடக்கம் 10 வரை எழுதியது போன்று எங்களுடைய இந்து அராபிய எழுத்துக்களை இலக்கங்களை 11 to 20 வரை தொடர்ச்சியாக ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதுங்கள் பார்ப்போம். நான் கூறவா பிள்ளைகளே? ஆம், எழுதுங்கள் பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் 10 வரை எழுதியிருக்கின்றோம். 10 அடுத்தபடியாக வரும் இலக்கம் 11, அதற்கு அடுத்தபடியாக 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. எழுதிவிட்டீர்கள் தானே? அதாவது 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 என்றவாறு உங்களுடைய இலக்கங்கள் ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதப்பட்டிருக்கிறது தானே? ஆ பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் 11 உரோம எண் குறியீடை பார்ப்போமா? ஏற்கனவே பிள்ளைகள் நாங்கள் 10 உரோம எண் குறியீடை பார்த்திருக்கின்றோம் தானே? எங்கே கூறுங்கள் பார்ப்போம், 10 உரோம எண் குறியீடு என்ன? ஆ, நீங்கள் சொல்வது சரி. 10 உரோம எண் குறியீடு எக்ஸ். நாங்கள் 11 உருவாக்குவதற்கு எங்களுக்கு 10 உரோம எண் குறியீடான எக்ஸ் என்பது தெரியும். அதே போல 1 குறிக்கும் ஐ என்பதும் தெரியும். ஆகவே 11 உருவாக்குவது இலகுதானே? ஆ, 11 உரோம எண் குறியீடு எக்ஸ் ஐ, அதாவது எக்ஸுக்கு பின்னால் 1 இட்டால் போதும். நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம் என, அதாவது பின்னால் இடப்படும் போது அவை கூட்டப்படுகின்றது, முன்னால் இடப்படும் போது அவை கழிக்கப்படுகின்றது என. ஆகவே எங்களுக்கு 11 தேவையாக இருக்கின்றபடினால் 10 உள்ளது, 10 குறிப்பது எக்ஸ் என்ற குறியீடு இருக்கின்றது, அத்துடன் 1 கூட்டினால் 11. ஆகவே 11 குறிக்கும் உரோம எண் குறியீடு எக்ஸ் ஐ. விளங்குகிறதா பிள்ளைகளே? அடுத்ததாக 12 உருவாக்குவோமா? 12 உரோம எண் குறியீடு எங்களுக்கு தெரியும். 11 1 கூட்டினால் 12. ஆகவே நாங்கள் 11 எழுதிய அதே உரோம எண் குறியீட்டை எழுதி அவற்றுடன் 1 கூட்டப் போகின்றோம். ஆகவே 12 குறிக்கும் உரோம எண் குறியீடு எக்ஸ் ஐ ஐ. விளங்குகிறது தானே பிள்ளைகளே? அடுத்ததாக 13 எண் குறியீடு எழுதுங்கள் பார்ப்போம். என்ன பிள்ளைகளே, எழுதிவிட்டீர்களா? ஆம், எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 12 உரோம எண் குறியீடு, அவற்றுடன் 1 கூட்டினால் 13 என்பது வரும் தானே. அப்படியானால் 12 உரோம எண் குறியீடு என்ன? எக்ஸ் ஐ ஐ, அத்துடன் 1 சேருங்கள், மேலும் முறை சேர்க்கப்படுகின்றது. ஆகவே 13 உரோம எண் குறியீடு எக்ஸ் ஐ ஐ ஐ. ஆகவே எக்ஸுடன் 3 ஐகள் சேர்க்கப்படும் பொழுது அங்கே 13 உரோம எண் குறியீடு வருகின்றது தானே பிள்ளைகளே? அடுத்ததாக நாங்கள் 14 உரோம எண் குறியீட்டை எழுதுவோமா? 14 உருவாக்கும் எண் எவ்வாறு கூட்டப்படுகின்றது? 10 4 கூட்டினால் 14. ஆகவே 10 குறிக்கும் உரோம எண் குறியீடு எக்ஸ், 4 குறிக்கும் உரோம எண் குறியீடு நாங்கள் ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறோம் தானே? பாருங்கள், ஐ வி. ஆகவே 14 குறிக்கும் உரோம எண் குறியீடு எக்ஸ் ஐ வி.
சரிதானே பிள்ளைகளே, விளங்குகின்றதானே? அடுத்ததாக நாங்கள் 15 குறிக்கும் உருவமையின் குறியீட்டை எழுதுவோமா? பாருங்கள், 10 கூட்டினால் 15 வரும் என. ஆகவே 10 குறிய உருவமையின் குறியீடு எங்களுக்கு தெரியும். அதே போல 5 குறிக்கும் உருவமையின் குறியீடும் எங்களுக்கு தெரியும். ஆகவே 15 குறிக்கும் உருவமையின் குறியீடு 10 கூட்டினால் 15. ஆகவே எக்ஸ் பி என்பது 15 குறிக்கும் உரோமையின் குறியீடு பிள்ளைகளே. அடுத்ததாக நாங்கள் 16 குறிக்கும் உரோமையின் குறியீட்டை பார்க்க போகின்றோம். ஆம், 10 கூட்டினால் 16. ஆகவே 10 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ், 6 குறிக்கும் உரோமையின் குறியீடு நாங்கள் ஏற்கனவே உருவாக்கியிருக்கின்றோம் விஐ. ஆகவே 16 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் விஐ. அதே போல 17 குறிக்கும் உரோமையின் குறியீட்டை பாருங்கள் பிள்ளைகள்.
ஆம், 17 குறிக்கும் உரோமையின் குறியீடு
எக்ஸ் வி ஐ ஐ. 17 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் வி ஐ ஐ. அதே போல 18 குறிக்கும் உரோமையின் குறியீட்டை பாருங்கள் பிள்ளைகளே. 10 கூட்டினால் 18. ஆகவே 10 உரோமையின் குறியீடு எங்களுக்கு தெரியும் எக்ஸ். அதே போல 8 உரோமையின் குறியீடு எங்களுக்கு தெரியும் பி ஐ ஐ ஐ. ஆகவே 18 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் வி ஐ ஐ ஐ. விளங்குகின்றதானே பிள்ளைகளே? அடுத்ததாக நாங்கள் 19 குறிக்கும் உரோமையின் குறியீட்டை பார்ப்போமா? பாருங்கள், எக்ஸ் ஐ எக்ஸ். அதாவது 10 குறிக்கும் உரோமையின் குறியீடு 10. அதே போல 9 நாங்கள் உருவாக்குவது எவ்வாறு என்று பார்த்திருக்கின்றோம். அதாவது 10 ஒன்றை கழிக்க வேண்டும். கழித்தால் 9 என்ற உரோமையின் குறியீடு வரும். 9 குறிக்கும் உரோமையின் குறியீடு ஐ எக்ஸ். ஆகவே 19 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் ஐ எக்ஸ். அதே போல 20 குறிக்கும் உரோமையின் குறியீடு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது 10 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ். 10 சேர்க்கப்படும் போது 20 தானே. ஆகவே 2 அங்கு எழுதப்பட்டால் அவை 20 கணிக்கப்படும். ஆகவே 20 உரோமையின் குறியீடு 2 அதாவது எக்ஸ் எக்ஸ் மட்டும் பிள்ளைகளே. இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும் தானே பிள்ளைகளே? மீண்டும் ஒருக்கா இதை தெளிவுபடுத்தவா? ஆம், எங்களுடைய கட்டிக்கார பிள்ளைகளுக்கு இவற்றை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. காரணம் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும் தானே? ஆம், இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். 11 குறிக்கும் உரோம குறியீடு எவ்வளவு? எக்ஸ் ஐ. 12 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் ஐ ஐ. 13 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் ஐ ஐ ஐ. அதே போல 14 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் ஐ பி. 15 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் வி. 16 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் வி ஐ. 17 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் வி ஐ ஐ. 18 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் வி ஐ ஐ ஐ. 19 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் ஐ வி, சாரி மன்னிக்க வேண்டும் பிள்ளைகளே, 19 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் ஐ எக்ஸ். அதே போல 20 குறிக்கும் உரோமையின் குறியீடு எக்ஸ் எக்ஸ். இப்பொழுது உரோமையின் குறி தொடர்பான தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும் பிள்ளைகளே. அதாவது நாங்கள் 1 to 20 இப்பொழுது உரோமையின் குறியீடுகள் தொடர்பான இலக்கங்களை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் தானே பிள்ளைகளே? உங்களுடைய இந்த விடுமுறை காலத்தை மிகவும் பிரயோசனமாக பயன்படுத்த கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. ஆகவே இந்த விடுமுறை காலத்தில் இலக்கங்கள் தொடர்பாக ஞாபகப்படுத்தல்களில் ஈடுபடுத்தி பாடமாக்கி வைத்துக் கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும் பிள்ளைகளே. ஆகவே தொடர்ச்சியாக உங்களுடைய கற்றலில் ஈடுபடுங்கள். இப்பொழுது எங்களுக்கு உரோமையின் தொடர்பான தெளிவு வந்திருக்கின்றது தானே? ஆகவே நாங்கள் இப்பொழுது உரோமையின் குறியுடன் தொடர்புபட்ட பிரசினம் ஒன்றை பார்ப்போமா? நான் கூறுகின்றேன் பிள்ளைகளே, ஒரு பிரசினம் ஒன்றை கூறுகின்றேன். அவற்றை நன்றாக செவிமடுத்து குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு அந்த பயிற்சியை செய்யுங்கள் பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் பிரசினம் தீர்த்தல் தொடர்பான பாடத்தை பாட அழகை நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம் என பிள்ளைகளே. ஆகவே உங்களுக்கு பாடத்தை அல்லது பிரச்சினத்தை தீர்ப்பது மிகவும் இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் பிள்ளைகளே. எங்கே குருவா பிள்ளைகளே, எழுதுங்கள் பார்ப்போம். குமாரிடம் 9 சிவப்பு பேனைகளும் 10 நீலப் பேனைகளும் உள்ளன. அவனிடம் உள்ள மொத்த பேனைகளின் எண்ணிக்கையை உரோம எண் குறியில் எழுதுங்கள் பிள்ளைகளே. மீண்டும் கூறவா பிள்ளைகளே, குமாரிடம் 9 சிவப்பு பேனைகளும் 10 நீலப் பேனைகளும் உள்ளன. அவனிடம் உள்ள மொத்த பேனைகளின் எண்ணிக்கையை உரோம எண் குறியில் எழுதுங்கள். இங்கே பிள்ளைகளே, இந்த பிரச்சினத்தை தீருங்கள் பார்ப்போம். மிகவும் இலகுவான பிரச்சினம் என, அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், மொத்த தொகையை காட்டுங்கள் பாருங்கள், கூட்டுத்தொகையை காணுங்கள் போன்ற பிரச்சினங்கள் வருகின்ற பொழுது அவற்றை நாங்கள் கூட்டலுடன் தொடர்பட்ட பிரச்சினமாக கருத வேண்டும். ஆகவே இங்கே கூட்டலுடன் தொடர்பட்ட பிரச்சினமே தரப்பட்டுள்ளது. இவற்றை நாங்கள் கூட்டல் பிரச்சனத்தை தொடர்படுத்தி கூட்டி அவற்றை உரோம எண் குறியில் தந்தால் உங்களுடைய விடை சரியாக அமைந்திருக்கும். என்ன பிள்ளைகளே, எழுதுங்கள் பார்ப்போம். நான் கூறுகின்றேன் பார்ப்போமா. அதாவது குமாரிடம் உள்ள சிவப்பு பேனைகள் எவ்வளவு? 9. அதே போல அதை முதலாவது வரியில் எழுதிவிட்டு இரண்டாவது வரியில் எழுதுங்கள். குமாரிடம் உள்ள சிவப்பு பேனை எவ்வளவு? 9 என எழுதிவிட்டோம். அதே போல குமாரிடம் உள்ள நீலப்பேனைகள் எவ்வளவு? 10. ஆகவே 10 9 கூட்டுப்படும் போது வருகின்ற விடையை நாங்கள் ரோமையின் குறியில் தந்தால் கீழகு. 10 9 கூட்டுங்கள் பார்ப்போம். 19. 19 என பிள்ளைகளே? ஆம், அதாவது குமாரிடம் உள்ள மொத்த பேனைகள் 19. 19 என்பதை எங்களுடைய ரோமையின் குறியில் எழுத இயலுமா? ஆம், எழுதக்கூடும், முடியும் என பிள்ளைகளே, எழுதுங்கள் பார்ப்போம். ஆ, 19 என்பதை நாங்கள் ஏற்கனவே உருவாக்கி இருக்கின்றோம். 10 9 கூட்டினால் 19 என்பது வரும். 10 உரோம எண் குறியீடு எக்ஸ், 9 குறிக்கும் உரோம எண் குறியீடு எக்ஸுக்கு முன்னால் ஐ. ஆகவே எக்ஸ் ஐ எக்ஸ் என்பது 19 உரோம எண் குறியீடு பிள்ளைகளே. தெளிவாக விளங்குகின்றது தானே பிள்ளைகளே? அதாவது 10 9 கூட்டினால் 19, 19 குறிக்கும் உரோம எண் குறியீடு எக்ஸ் ஐ வி. இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக எங்களுடைய பரீட்சைகள் வருகின்ற பிள்ளைகளே. ஆகவே நீங்கள் கவனமாக இது போன்ற கேள்விகளுக்கு பதில் எழுத வேண்டும். ஆகவே இந்த பாட அலகை கவனமாக செவிமடுங்கள் பிள்ளைகளே. ஆம் பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பாடத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு இன்றைய பாடத்திலே நாங்கள் அதிகமாக உரோம எண்களுடன் தொடர்பட்ட விடையில் வகையிலே எங்களுடைய பாட அலகை ஆரம்பித்திருந்தோம். இன்றைய பாடத்திலே எங்களுடைய மாணவர்களுக்கு உரோம எண் தொடர்பான விளக்கம் மிகவும் தெளிவாக வந்திருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். அதாவது உரோம எண் குறியீடுகள் எவ்வாறு உருவாகின்றன, அவற்றை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், உரோம எண் குறியீடுகளை குறிக்கும் ஆங்கில எழுத்துக்கள் எவ்வாறு காணப்படுகின்றன, அதே போல உரோம எண் குறிகளை உருவாக்குவதற்கு நாங்கள் பயன்படுத்தப்படும் தீக்குச்சிகள் அல்லது ஈக்குகள் எவ்வாறு கணிப்பிடப்படுகின்றன, அது தொடர்பான கேள்விகள் எவ்வாறு வருகின்றன தொடர்பான பல விடயங்களை நாங்கள் தெளிவாக ஆராய்ந்திருந்தோம் பிள்ளைகளே. ஆகவே இது தொடர்பான பூரண தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று எண்ணுகிறேன். மேலும் பல வகுப்புகளில் இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக உங்களுடைய கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள் பிள்ளைகளே. அத்துடன் உங்களுடைய கணித பாட புத்தகத்தில் 149 பக்கம் பக்கத்துக்கு முன்பதாக காணப்படுகின்ற 29 பாடலகான உரோம எண் குறிகள் என்ற பாடலகில் பல்வேறு கேள்விகள் உரோம எண் குறிகளுடன் தொடர்பட்ட கேள்விகள் காணப்படுகின்றன. அதாவது 147 பக்கம் உங்களுடைய பாட புத்தகத்தில் முடிந்தால் உங்களுடைய ஓய்வு நேரங்களில் அப்பயிற்சிகளை செய்து உங்களுடைய வகுப்பாசிரியரிடம் காட்டக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. நீங்கள் செய்து வைத்திருந்தால் பாடசாலைகள் ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுடைய வகுப்பாசிரியரிடம் அவற்றை காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக உங்களுடைய கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள் பிள்ளைகளே. காரணம், நாங்கள் இவ்வாண்டு புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்க இருக்கின்ற மாணவர்களாக காணப்படுகின்றமையினால் தொடர்ச்சியாக உங்களுடைய கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு உங்களுடைய பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெறக்கூடிய மாணவர்களாக மாறுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மகாமுனி திபகரன், பகபுத்தலை இளமூன்று தமிழ் வித்தியாலயத்துடைய ஆசிரியர். நன்றி பிள்ளைகளே, மீண்டும் மேலும் ஒரு பாடலகில் சந்திப்போம். நன்றி.